கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ, இந்த மாலை நேரத்தில் நாம பஸ்காவுக்கு ஆயத்தமாகும் வகையில் அதற்கே உரிய சில வசன பகுதிகளை நாம தியானிக்கலாம். சோ, பொதுவாக வருடந்தோறும் கடந்த சில வருஷங்களா ஏதாவது ஒரு கருப்பொருளின் அடிப்படையில் பஸ்காவுக்கு நாம் ஆயத்தமாவது வழக்கம். அது மாதிரி கடந்த ஒரு 2 அல்லது 3 வருஷங்களா சில தலைப்புகளை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த தலைப்புகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய அந்த கடைசி நாட்கள், அப்போஸ்தலர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நாம் தியானிப்போம். அதுபோல இந்த வருஷத்துல இது வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கல. கடந்த 2 முறை நாம் சந்திச்ச போதும் சில பழைய விஷயங்களை நாம நினைவுபடுத்துவதற்கு அந்த ஐக்கியங்களை பயன்படுத்தினோம். சோ, இன்னைக்கு நாம இந்த வருஷத்துக்கு நம்ம என்ன காரியம் தியானிக்கலாம் என்பதை குறித்து நாம பார்க்கலாம். சோ, இந்த வருஷத்துல என்ன ஒரு மாதிரியான தியானம் நாம பண்ணலாம், நாம கொஞ்சம் யோசிக்கும் போது, கண்டிப்பா ஜபத்துல வைத்து நாம யோசிக்கும் போது, த கப், அந்த பாத்திரம், அந்த பாத்திரம் குறிச்சு ஒருவேளை ஒரு 4 வகுப்புகள் நாம் அதைய தியானிக்கலாம் கொஞ்சம் ஆழமாக. ஆனா இந்த விஷயம் நாம் ஏற்கனவே செய்ததுதான். அந்த பாத்திரம், கர்த்தர் இயேசு அந்த மேல் வீட்டறையில சீஷர்களோடு கடைசி நியாயப்பிரமாணத்தின்படி அந்த பஸ்காவை அனுசரிச்சு அந்த நினைவு கூறுதலின் நாளின் விஷயங்களை அவர் ஸ்தாபிச்சு வச்ச போது அவர் சொன்னார் அந்த கப். அந்த வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 26:27-28. மத்தேயு 26:27-28.
பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணிக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது.
அந்த கம்யூனியன், காமன் யூனியன், அந்த ராபோஜனத்துல அல்லது அந்த நினைவு கூறுதலின் நாள் ஆசரிப்பு பண்ணும் பொழுது அந்த பாத்திரத்துல நாம பானம் பண்ணுகிறோம். அந்த பாத்திரம் கர்த்தர் இயேசு சொல்லும் பொழுது, இது உங்களுக்காக சிந்த, உலகத்துக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் அங்க சொல்கிறார். சோ, அதைய நாம நினைவு கூறுதலின் நாள் நாம பருகும் பொழுது நாம் என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் அந்த பாத்திரம் எது கிடையாது, கிறிஸ்துவினுடைய பாடுகள். ஆனா அதுல நாம கை வைக்கும் பொழுது நாம் என்ன தெரிவிக்கிறோம், அந்த அவருடைய பாடுகள்ல நமக்கு இருக்கக்கூடிய பங்கு. அதனால்தான் காமன் யூனியன், நமக்கு அங்க கம்யூனியன் வார்த்தை அங்க வருவது நாம பார்க்கிறோம். சோ, அந்த பாடுகள் குறிச்சுதான் நாம கடந்த சில வருஷங்களா நம்ம பார்த்திருக்கிறோம், பல கோணங்கள்ல நாம பார்த்திருக்கிறோம், தொடர்ச்சியா பார்த்திருக்கிறோம், அல்லாட்டி சகோதரர்கள் தனித்தனியா எடுக்கும் பொழுதும் அந்த பாத்திரம், அந்த பாடுகள் அதெல்லாம் என்ன நம்ம நல்லாவே பார்த்துருக்கிறோம். சோ, இப்ப மறுபடியும் என்ன நாம புதுசா நாம பார்க்க போகிறோம். சோ, அதுதான் ஒருவேளை நம்முடைய கேள்வியா இருக்கும். ஆனா கண்டிப்பா வசனங்கள் எப்பொழுதுமே தியானிக்க தியானிக்க அதனுடைய வெளிச்சம் நமக்கு இன்னும் பிரகாசமாறதெல்லாம் நாம அனுபவித்த சில உண்மைகள். சோ, அந்த வகையில கர்த்தர் இயேசுவினுடைய பாடுகளையே நாம் இந்த வருஷம் கூட கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். சோ, தேவன் நடத்துவார். சோ, இந்த பாத்திரத்தையே தான் கர்த்தர் இயேசு இன்னொரு தருணத்துல குறிப்பிட்டு சொல்றார். சோ, இப்ப இந்த பாத்திரத்தை குறிச்சு நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். சோ, இந்த பாத்திரம் குறிச்சு இன்னொரு தருணத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது வசனம் வாசிங்க, மத்தேயு 20:22-23.
இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று
பாருங்க. அப்போ நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்க குடிக்க முடியுமா சீஷர்களுக்கு அங்க கேக்குறோம். சோ, அந்த ராபோஜனத்துல அவர் சொன்ன குறிப்பிட்ட அதே பாத்திரம் தான் இங்கேயும் அவர் அங்க குறிப்பிடுறார். ஆனா குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பாத்திரத்துல பானம் பண்ண போறேன், அந்த பாத்திரத்துல நீங்களும் பானம் பண்ண முடியுமா கேட்கிறார். சோ நமக்கு அந்த பாத்திரம்னா அவருடைய உபத்திரவங்கள் என்பது நல்லா தெரியும். இப்போ இந்த அடையாள அர்த்தத்தை நம்ம போட்டு பாருங்க பொழுது, நான் சில உபத்திரவங்களுக்குள்ள பாடுகளுக்குள்ள நான் போக போறேன், நான் போகிற உபத்திரமும் பாடுகளுக்குள்ள நீங்க போக முடியுமா? இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்போ ஒரு இன்விடேஷன் இருக்குது கர்த்தரை பின்பற்றக்கூடிய ஜனங்களுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு. என்னன்னா அவர் என்ன மாதிரி அனுபவங்களுக்குள்ள கடந்து சென்றாரோ, என்ன மாதிரி பாடுகள் போராட்டங்கள் சந்திச்சிட்டாரோ, தேவனுடைய சித்தம் செய்யற விஷயத்துல அதே பாடுகள் போராட்டங்களுக்குள்ள அவருடைய சீஷர்கள் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பார்க்கிறோம். அங்க கேள்வியா கேட்டுட்டு பின்னால் அவரே பதில் சொல்வது நமக்கு தெரியும். சோ அவர் கேட்டதுக்கு சீஷர்கள் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா நாங்க கூட என்ன பண்ண முடியும், பானம் பண்ண முடியும். சோ கர்த்தர் இயேசு கூட என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் ஆமா நீங்க கூட என்ன பண்ணுவீங்க, பானம் பண்ணுவீங்க. சோ அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அதே அனுபவங்கள் நமக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு, நாமும் அதுல பங்கு எடுக்கலாம்ங்கிறது கர்த்தர் அங்க சொல்றாரு. இப்படி சொன்னாலும் பாருங்க, இதே பாத்திரம் குறிச்சு இன்னொரு இடத்துல பேசும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இங்க என்ன சொல்றார், இப்போ பார்த்த வசனத்துல என்னுடைய அனுபவங்கள் நீங்க போக முடியுமா? அப்புறம் அவரே என்ன சொல்றார், கண்டிப்பா நீங்களும் என்ன பண்ண முடியும், போக முடியும். நான் அனுபவிக்கிற பாடுகள் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அனுபவிப்பீங்க. யார பார்த்து சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்ற. என்னுடைய பாடுகள், நான் கடந்து போற பாடுகள் நிச்சயமா நீங்களும் அனுபவிக்கணும், நீங்க அந்த பாடுகளை அனுபவிப்பீங்க, முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதே பாத்திரத்தை இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு வசனம் வாசிங்க நீங்க, மத்தேயு 26:39
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்.
ஆமா, இங்க எப்படி சொல்லி மார்க் 14:36, லூக்கா 24:42, மூணு சுவிசேஷத்திலையும் இந்த வசனம் இடம் பெற்றெடுக்கிறது பாகம். அதே பாத்திரம் தான் பேசுறார். அந்த மேஜையில இந்த பாத்திரத்துல வாங்கி பானம் பண்ணுங்க சொன்னார். அப்புறம் சீஷர்கள் கிட்ட கேட்கும் போது அதுல பானம் பண்ண முடியுமா கேட்டார். கேட்டுட்டு நீங்களும் பானம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதே பாத்திரத்தை பத்தி இங்க பேசும் பொழுது அதுக்கு தேவன் கிட்ட என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறார், அப்ப உங்களுக்கு சித்தம்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கும் இந்த மாதிரி படிச்சீங்கன்னா, இந்த மாதிரி வரிசையா படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு கான்ட்ரடிக்ஷன் தெரியும் நமக்கு. என்ன முரண்பாடு இங்க தெரியுது நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த வசனங்கள் பாருங்க போது. அதாவது ஒரு இடத்துல சொல்றார், என்னுடைய பாடுகள் நீங்க கூட என்ன பண்ண முடியும், நீங்க கூட என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம், நீங்க கூட கடந்து போலாம் அப்படின்னு சீஷர்கள்கிட்டயே சொல்லிட்டு அப்புறம் போய் அப்ப இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னா நீங்கட்டும். சோ அந்த தருணங்கள்லாம் நிறைய படிச்சுடுக்கிறோம். நான் ஆக்சுவலா அந்த கெத்செமனேல போகும் பொழுது அவர் எவ்வளோ பயந்து திகிலடைஞ்சு வியாகுலப்பட்டு இந்த பெட்டிஷன் தேவன் கிட்ட வைக்கிறார். அந்த பாத்திரம் குறிச்சு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் ஜபத்துல வைக்கும் பொழுது, அப்பா உங்களுக்கு சித்தம்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுள். மறுபடியும் மார்க்ல சொல்லும் பொழுது, இதை நான் பானம் பண்ணினாலே ஒழிய இதை விட்டு நீங்காதுன்னா நீங்க எடுத்து போடுங்க. அதாவது நான் கண்டிப்பா இந்த பாத்திரத்துல பானம் பண்ணியே தாகணும்னா மாத்திரம் அனுப்பிடுங்க, இல்லாட்டி வேண்டாம்னா நீங்க என்ன பண்ணிடுங்க, அதைய என்னை விட்டு கொஞ்சம் அகற்றிடுங்க சொல்றேன். இதுல என்ன ஒரு முரண்பாடு தெரியுது, முன் பார்த்த வசனத்துக்கும் இப்ப இருக்கிற வசனத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சா என்ன முரண்பாடுன்னா, தன்னுடைய தான் அனுபவிக்கிற போகிற பாடுகளை முன்கூட்டி அறிஞ்சிருக்கிறார். அந்த பாடுகளை வந்து யார் கூட அனுபவிக்க முடியும் சொல்லிடுறார், சீஷர்கள் கூட அனுபவிக்க முடியும் சொல்லிடுறார். சொல்லிட்டு பின்னால யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்றார், அந்த பாடுகள் தனக்கு வேண்டாம் சொல்றார். புரியலீங்களா, உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியல, நீங்க பண்ண நீங்க அந்த பாடுகளை அனுபவிக்க முடியும், நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்செமனே கிட்ட போறக்குள்ள இவர் என்ன மாதிரி ஆயிருக்குது மனசு, அந்த பாடுகள் நினைச்சிட்டு அப்ப கூடுமானால் இந்த பாடுகள் என்னை விட்டு என்ன பண்ணிடுங்க. அந்த பாடுகளுக்குள்ள இவர் கடந்து போறக்கு இவருக்கு என்ன வந்துச்சு நல்லா பாத்துடுக்குறோம் நாம போன வருஷம்ல. நிச்சயமா பயந்தார், திகில் வசனம் வருது மார்க்ல, திகில் அடைஞ்சிட்டார். சோ இது ரொம்ப கொஞ்சம் முரண்பாடான ஒரு பகுதி. தன்னுடைய சீஷர்களே முடியும், தன்னை பின்பற்றுகிறவர்களே முடியும்னு சொன்ன பாடுகள். ஆனா அவரே கடந்து போவதற்கு என்ன பண்றார் அங்க வசனத்துல? அவருக்கு ஒரு திகில் பயம் அங்க இருக்கு. ஏன்னா இது ஏன் அப்போ அந்த பாத்திரத்துக்கு வந்து அவரு பயந்தார். சோ அவர்னால கடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு அவர் ஃபீல் பண்ணிருக்கிறார். ஆனா தன் சீஷர்கள்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு, நிச்சயமா நீங்க என்ன பண்ணலாம், கடந்து போலாம் சொல்றாரு. நமக்கு அதுதான் கொஞ்சம் நம்ம ஒரு வகையில சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு பகுதி. நம்மனால முடியும், ஆனா அவரே பயப்படுறார். ஏன்னா இது விஷயம் அது உண்மையிலே தான், நம்ம கிட்ட முடியும்னு சொன்னதும் உண்மைதான். இந்த பாத்திரத்துல நீங்கள் பானம் பண்ணுவீர்கள், நான் எடுக்கும் ஸ்நானத்தையும் நீங்க ஸ்நானமும் நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் கெட்சமனையில அப்ப இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னா நீங்க. சோ இது ரொம்ப கொஞ்சம் முரண்பாடான ஒரு விஷயம். ஆனா முரண்பாடான விஷயம் இல்ல, பாக்குறதுக்கு அப்படி தோணும். ஆனா இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இந்த காரணம் கூட ஏற்கனவே பேசிட்டுக்கிறோம், ஒருவேளை இப்ப உங்களுக்கு நினைவுக்கு வரும். சோ அப்ப கர்த்தர் இயேசு அந்த பாத்திரம் அந்த பாடுகள் கண்டு பயந்தது உண்மைதான், அது தன்னை விட்டு நீங்க சித்தம் இருந்தா நீங்கட்டும் ஜெபித்தது உண்மைதான். ஆனா ஏன் அவர் அப்படி ஜெபித்துட்டார், ஏன் அப்படி கேட்டுட்டார், அதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா அந்த பாத்திரத்துல அவருடைய அந்த பாத்திரம் என்ன இல்ல, அவரை தன்னை விட்டு நீங்கட்டும்னு வேண்டிட்டு அந்த பாத்திரம் அந்த பாடுகள் மரணம் இல்ல இல்லைங்களா, அதனால நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசுக்கு நினைவு வந்துச்சு உங்களுக்கு. சோ கர்த்தர் இயேசு மரணத்துக்கு என்ன ஆகல, பயப்படல. ஆனா அந்த மரணம் சம்பவிக்கிற விதம் அவர் என்ன பண்ணார், பயந்தார். அது ரொம்ப அருமையா 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம எடுத்தோம். அதர் பெஞ்சமின் பாட்டன் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப தெளிவா அங்க கொடுக்கிறார். சோ அந்த கர்த்தர் இயேசுவின் மனசுக்குள்ள என்ன போராட்டம் அங்க போயெடுக்கணும், தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுவதும் ஒரு பரிபூர்ண மனுஷன் அவர் ஆராய்ந்து பார்க்கும் போது ஜீவனுக்கு ஜீவன் தான் கொடுக்கணும், அந்த ஜீவன் கொடுக்கறதுக்கு தான் நான் பூமிக்கு வந்துட்டேன், நான் ஜீவன் கொடுக்கறதுல எந்த சந்தேகமும் பின்வாங்குதலும் இல்லை, நான் மரிக்கிறதுக்கு தயார். ஆனா எந்த ரீதியிலையும் நான் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்துக்குள்ள இப்படி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரணத்துக்குள்ள போய் தான் ஜீவன் கொடுக்கணும்னு தேவனுடைய பிரமாணங்கள் எங்கேயுமே அங்க கேட்கல. ஒருவேளை இது பார்க்கும் போது இது அவர் இடத்துல தேவன் எக்ஸ்ட்ராவா கேட்டது போல அங்க இருந்துச்சு. ஆனா எந்த விதத்திலையுமே ஆதாம் இந்த மாதிரி ஒரு அவமானம் மரணம் அறிக்கல. ஆனா கர்த்தர் இயேசுகிட்ட அங்க அதிகமா கேட்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த அவமானத்தினுடைய பாத்திரம். சோ அந்த பாடுகள்ல இருக்கு ரொம்ப பெரிய அவமானம். சோ அந்த அவமானம் பிரதர் வந்து அழகா அங்க சொல்லுவார் எப்படின்னா, ஹி ஃபியர் நாட் தி டெத் பட் த கிராஸ். கர்த்தர் இயேசு மரணத்துக்காக பயப்படல, ஆனா சிலுவைக்காக பயந்தார். அதனால்தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரான்சம்ல, சிலுவை மரணம் ரொம்ப ஸ்பெஷல். சிலுவை எது கிடையாலும், சிலுவை எது கிடையாலும், பாடுகள் உபத்திரவங்கள். சோ கர்த்தர் இயேசு மரிக்கிறதுக்கு ஆயத்தம், அதுக்கு அவர் கொஞ்சம் கூட பயப்படல. பட் அந்த மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த சிலுவை தான் அவர் ரொம்ப யோசிச்சுட்டார். ஒரு தேசம் தன்னை வந்துட்டு குற்றவாளியா பார்க்கும், அது என்ன குற்றம்னா தேவனையே என்ன பண்ணிட்டார், தூஷித்துட்டார். அப்புறம் தேசமே சபிக்கப்பட்ட சாபமா நினைக்கக்கூடிய சிலுவை மரணத்துல அவர் போகணும். சோ அப்ப அந்த அரெஸ்ட், அவரை கைது செய்வது, அப்புறம் அவரை விசாரணை செய்வது, ஜனங்கள் அவருக்கு விதமா கொந்தளித்து எழும்புவது, அப்புறம் கல்வாரி சிலுவையில மறிக்கிறது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது தான் அவர் அங்க கேட்டுட்டார் என்னன்னா, அப்ப இந்த பாத்திரம் என்னுடைய மரணத்தோடு இணைச்சு நீங்க என்னிடத்துல கேட்டெடுக்கிற இந்த அவமானங்கள், இந்த பாடுகள் அவசியமா? நான் பார்க்கும் போது நீங்க ரொம்ப நீதி உள்ளவங்க, நீங்க ஜீவன்னா ஜீவன் தான் நீங்க கேட்கிறவரு. அப்படி இருக்கும் போது என்கிட்ட இது ஏன் எக்ஸ்ட்ராவா கேட்கப்படும்? ஒருவேளை இதை நீங்க நீக்கி போட முடியும்னா என்ன பண்ணுங்க, நீக்கி போடுங்க. எந்த அளவுக்கு அந்த பாடுகள் இருந்துச்சுன்னா வசனங்களை நம்ம பார்க்கும் போது கமெண்ட்ஸ்ல அழகாக பிரதர் கொடுக்கிறார். சோ அந்த கெட்சமையில் அவர் ஜெபிக்கும் போது அவர் எப்படி ஜெபிக்கிறாராமா, வசனம் எடுங்க மத்தேயுல 26 மத்தேயு 26 39 வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து அவர் அங்க ஜெபிக்கிறது. பிரதர் அழகா கமெண்ட் கொடுக்கிறாரு, ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருந்து பார்த்தாலும் அந்த பாடுகள் அவர்னால என்ன பண்ண முடியல, தாங்க முடியாத பாடுதான். கம்ப்ளீட் சரண்டர் ஆயிட்டாங்க கேக்குற சவ்வளோ பாடுகள் இருந்துடுச்சு. அதனாலதான் அங்க கேக்குறாரப்ப, இது உங்களுக்கு சித்தம்னா இது என்னை விட்டு அங்க நீங்கட்டும். சரி, இப்போ பாத்திரம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுக்கோம், ரீகலெக்ட் பண்ணிடுக்கிறோம். சோ அந்த பாத்திரம், சோ நீங்க பானம் பண்ணணும்னு அவர் கேட்டுக்கொண்ட பாத்திரம், நீங்க பானம் பண்ண முடியும்னு அவர் சொன்ன பாத்திரம், இது என் விட்டு நீங்கிறதுக்கு சித்தம்னா நீங்கட்டும்னு சொன்ன பாத்திரம், எல்லாமே ஒரே பாத்திரம் தான். அது என்ன பாத்திரம் அப்படின்னா, கர்த்தர் இயேசுனுடைய மரணத்துல இணைக்கப்பட்டிருக்கிற அவமானங்கள், பாடுகள், உபத்திரவங்களையே தான் குறிக்குது. ஆனா என்ன கேள்வினா, நம் அவருடைய சரீரங்கங்கள், அவருடைய பாதங்கள் அதுல பங்கு பெறலாம்னு சொல்லிட்டவர் அவரு பங்கு பெறதுக்கு என்ன ஆயிருக்கிறார், யோசிச்சிருக்கிறாருன்னா என்ன விஷயம், ஏன் இந்த பாயிண்ட் கூட பேசினதுதான். சோ நினைவு இருந்தா ரொம்ப நல்லது. சோ ஏன் வந்து கர்த்தர் இயேசு அந்த அவமானங்கள், அது தான் அது அதுக்கு உட்பிரவேசிக்கிறதுக்கு அவர் பயந்தார். கர்த்தர் இயேசு ஏன் பயந்துட்டார், ஆனா சீஷர்களால் முடிய சொல்லிட்டார், கன்ஃபார்மா சொல்லிட்டார், நீங்க முடியும், உங்களால் முடியும், நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தன்னுடைய விஷயத்துல ரொம்ப சிவர் ஆயிருக்கிறார், ரொம்ப பயந்திருக்கார். ஏன் காரணம், அவமானம் தான், பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான், ஆனா அவர் ரொம்ப திகிலாயிட்டார், ரொம்ப பயந்தார். ஏன் ஏன் அந்த கஷ்டம் நினைவு இருக்குங்களா, அந்த பாயிண்ட் அதுதான் சொல்லிட்டோமே, அதெல்லாம் அந்த கப்ல வருது. நம்ம கேக்குறோம், சொல்லுங்க, கிட்டத்தட்ட வரு முழுசா நிறைவேற்றா, கரெக்ட், அந்த பாயிண்ட் நம்ம சொன்னோம் வருது உங்களுக்கு. ஆனா இன்னும் ரொம்ப முக்கியம், பாவிகளா இருக்கிற அவருடைய சீஷர்கள் தாங்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, ஆனா ஒரு பரிபூர்ண மனுஷனா அவர் என்ன பண்ண முடியலங்கிறாரு, தாங்க முடியலங்கிறார். ஏன், நான் கேட்கிற கேள்வி இப்ப புரியும் உங்களுக்கு, பாவிகள் 12 சீஷர் பின்னாடி வர எல்லாரும் பாவிகள், ஆனா அவங்களை பார்த்து அவர் என்ன சொல்றார், நீங்க இந்த பாடுகள் என்ன பண்ணலாம், நீங்க தாங்கலாம், நீங்க பங்கு பெறணும் சொல்லிட்டு. அவர் யார், பரிபூர்ண மனுஷன், ஆனா அவர் என்ன சொல்றாரு, தேவன்கிட்ட, அப்பா எனக்கு இது என்ன பண்ண முடியல, என்னால இது ரொம்ப கஷ்டமா நான் ஃபீல் பண்றேன், முடிஞ்சா என்ன பண்ணிடுங்க எடுத்து, ஏன் அப்படி சொல்லிட்டாரு தான் நமக்கு. அதுக்காக அது சிஸ்டர் சொன்னாங்க லிங்க் ஆகுது, அது கரெக்ட், அது செகண்ட் பாயிண்ட். பட் பிரைமரி நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே எடுத்த பாயிண்ட் இல்ல, ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு கூட மனசுல வரலைங்க, ஆனா நாம தான் எடுத்துட்டோம். அப்புறம் இல்ல, அதுதான் பாத்திரம்னு சொல்லிட்டோம், அதெல்லாம் தான் அந்த பாடுகள். பட் அது வந்து ரொம்ப சிம்பிள், நான் கேட்ட கேள்வியே தான் பதில். ஏன், நான் கேட்ட கேள்வி நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அது என்னன்னா, அவருடைய சீஷர்களா இருக்கக்கூடிய நாம் வந்து அனுபவிக்க முடியும், உட்புக முடியும், கடந்து வர முடியும்னு சொன்ன பாடுகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் குறிச்சு அவரு செபிக்கும் பொழுது, அப்ப இது எனக்கு எப்படி இருக்குது, இது கஷ்டமா இருக்குது. ஒரு பரிபூர்ண மனுஷன் ஏன் கேட்டார்னா, அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன். என்ன, அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன், எந்த அளவுக்கு பரிபூர்ணமா நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தின் அநியாயங்கள், அக்கிரமங்கள் நம்மளால என்ன பண்ண முடியாது, சகிக்க முடியாது. ரொம்ப லைட் பாயிண்ட், பட் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட். சோ நம்மள பார்த்து சொன்னாரு, உங்களால ஏன் அனுபவிக்க முடியும் அப்படின்னா, நீங்களே ஏற்கனவே எப்படித்தான் இருக்கிறீங்க. சோ பாவிகள், அதாவது இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, அவர் பாவி இல்ல, அவர் நீதிமான், ஆனா எப்படி இப்பட்ட மரணம் மறிக்கணும், பாவி மரணம் மறிக்கணும். ஒரு நீதிமான் பாவி மரணம் மறிக்கணும், கஷ்டம். ஒரு பாவி பாவி மரணம் மறிக்கிறது சுலபம், எந்த குற்றமுமே இல்லாதவர் குற்றம் சாட்டு மறிக்கிறது கஷ்டம். ஏற்கனவே நிறைய குற்றங்களுக்குள்ள இருக்கிறவங்க குற்றம் சாட்டக்கூடதுல ஒரு விஷயம், எந்த குற்றத்தினாலையும் எந்த அவமானத்துக்கும் பொறுப்பில்லாத ஒருத்தர் எல்லா அவமானங்களையும் பெரிய அவமானத்தை சகிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவமானங்களே பழகி போன ஜனங்கள் அவமானப்படுற அளவுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு நீதியும் கூட இல்ல. சோ அப்படி இருக்கும் பொழுது அது நமக்கு வந்து அங்க சுலபம். சோ இந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணா அங்க விரும்பு. சோ ஏன் கர்த்தர் இயேசு சீஷர்கள் வந்து முடியும்னு சொல்லிட்டானா தான் வந்து அங்க தயங்கினானா, அது குறிக்குது அருமையான அவருடைய அந்த பரிபூரண நிலைமை. அவர் பாவி கிடையாது, ஆனா அவர் மறிக்க வேண்டிய மரணம் ஒரு பாவியினுடைய மரணம். அது அவர்னால் வந்து அங்க சகிக்க முடியாது. நம்ம என்ன ஒரு ஒரு உதாரணம் போன முறை சொல்லிருக்கலாம், உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒரு மியூசிக் டைரக்டர்னுடைய உதாரணம் சொன்னோம். ஒரு பூர ஒரு பர்ஃபெக்ட் மியூசிக் இசை அமைக்கக்கூடிய ஒருத்தர்னால அந்த மாதிரி ஒரு மியூசிக்ல ஒரு சின்ன தவறு கூட என்ன பண்ண முடியாது, சின்ன நோட் மிஸ் ஆச்சுன்னா அவனால அதை அப்ரிசியேட் பண்ண முடியாது, அவனால அது அது சகிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு பூர்ணமான இசைனா என்னங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ அவருக்கு வந்து அதுல ஒரு சின்ன ஒரு மியூசிக்கல் நோட் மிஸ் ஆச்சுன்னா அவரால் சகிக்க முடியாது. ஒருவேளை நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அதை ரொம்ப கண்ணு மூடி ரசிச்சுட்டு இருப்போம், ஏன்னா நமக்கு அதுவே பெரிய விஷயம். சோ அதுதான் அங்க நிலை. சோ அப்போ மூணுமே ஒரே பாத்திரம் தான். சோ அந்த மேஜையில் அவர் நீங்க பானம் போனணும்னு சொன்ன அந்த பாத்திரம் அவருடைய பாடுகள் அவமானங்களை குறிக்கிறது. பின்னால நான் இந்த பாத்திரத்துல நீங்க பானம் பண்ண முடியுமான்னு கேட்டது கூட அதே அவமானங்கள் பாடுகள் தான் குறிக்குது. அதையவே குறிச்சு தான் சொல்றார், நீங்க பானம் பண்ணலாம், நீங்க நீங்க பங்கு எடுக்கலாம் சொல்லிட்டார். ஆனா அதே விஷயங்கள் தனக்கு பற்றி வரும்பொழுது அவரு தேவன் கிட்ட அதைய நீங்க கூடுமானால் ஏன் நீங்கட்டும் அவர் கேட்கிறாருன்னா, சகோதர சகோதரிகளே, அந்த விஷயம் என்னன்னா அவர் ஒரு பரிபூரண மனுஷனாக இருந்து அதை பார்க்கும் பொழுது அந்த பாடுகள் அவரால் அங்க சகிக்க முடியாத விஷயம். அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் உங்களுக்கு. அவருடைய அந்த கடைசி நாட்கள்ல நேர்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சோ பாவிகள் அவரை சுற்றி நின்று அவரை பாவி என்று சொல்லி வாழ்நாள் முழுக்க தேவனுடைய நாமம் மகிமைப்படணுங்கிற ஒரே நோக்கோடு வாழ்ந்த அவரை தேவனுடைய தேவனே என்ன பண்ணிட்டீங்க, அவரு தூஷித்திட்டார் என்று குற்றம் சாட்டி அந்த ஜனங்கள் எல்லாம் அவரை சபிக்கப்பட்ட ஒரு மரணமா கருதப்படுகிற சிலுவையில தூக்கி போட்டு ஒரு தேசமே குற்றவாளியா பார்த்து மறிக்கிற அந்த தருணங்கள் கர்த்தர் இயேசு ஒரு பரிபூர்ண மனுஷனா இருந்து பார்க்கும் பொழுது அவனால் எவ்வளவு வேணும் அது சகிக்க முடியாது. சோ அந்த இது ஒரு நல்ல ஒரு ஒரு சந்தர்ப்பம், ஒரு பரிபூர்ண மனுஷனை நம்ம புரிந்து கொள்வதற்கு அவங்களுடைய அந்த சென்சஸ் அந்த உணர்வுகள் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும், எவ்வளவு பூர்ணமான சென்சஸ். பரிபூர்ணம்னா பொதுவா நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம அந்த பிளஷ் தான் மைண்டுக்கு அங்க வருது, அந்த ஹார்ட் வருது இல்ல. சோ அவங்களுடைய உணர்வுகள் சென்சஸ் அவ்வளோ சென்சிட்டிவ், அவ்வளோ சென்சிட்டிவ். கொஞ்சம் அக்கிரமம் அவங்க அவங்க அதை சகிக்க முடியாது, கொஞ்சம் பாவம் அவங்கனால முடியாது, அவமானம் வர முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட பழகப்பட்டவங்கள அதை அது அவங்களுக்கு வருவதற்கும் எந்த விதத்திலையும் நியாயம் அந்த மாதிரி இருந்துட்டாங்க. சோ அதுதான் விஷயம். நெக்ஸ்ட் சகோதரிகள் சொன்ன பாயிண்ட்ஸ் அங்க வரும். என்னன்னா அவரு பயந்தது அவருடைய ஜீவனுக்காகவும் அங்க பயந்துட்டார் இல்லைங்களா. சுநியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவரா வந்துட்டு மறிக்கிறதுனால தேவன் அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்திருந்தார், அவருக்கு மறுபடியும் உயிர் தழுதல் வேணும்னா அவர் எப்படிப்பட்டவரா மறிக்கணும், நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு பூரணமா கடைபிடிச்சுக்கணும். ஏதாவது ஒரு சின்ன நோட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கர்த்தர் இயேசுவுக்கு என்ன இல்ல, உயிர் தழுதல் இல்ல. உண்மையிலேயே அது வந்து அவருடைய உயிர் வந்து தராசுல தான் இருந்துச்சு. அவருடைய பர்சனல் ஜீவன் அதுவும் நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம் ஏற்கனவே. ஒரு பரிபூர்ண மனுஷன் அவரு தான் உணர முடியும் அந்த பரிபூர்ண ஜீவன் எவ்வளோ விலையேறப்பட்டது. நம்ம ஏற்கனவே என்ன எடுக்கிறோம், 99% ஜீவனை இழந்துட்டு 1% ஜீவன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஜீவனுடைய முக்கியத்துவம் தெரியாது. இஷ்டப்பட்டா தற்கொலையும் பண்ணிக்குவோம், இஷ்டப்பட்ட நிறைய உயிர்களையும் நம்ம எடுப்போம். அந்த விலையினுடைய உயிரினுடைய விலை நமக்கு அங்க மதிப்பிட முடியாது. பட் அப்படி இல்ல, ஒரு பரிபூர்ண மனுஷன் அவருக்கு தெரியும் அந்த பரிபூர்ண ஜீவன்னால அவர் தேவன் கிட்ட அவர் சுதந்திரத்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு தெரியும். இப்ப அந்த ஜீவன் வைக்கிறார் அங்க மனுக்குலத்தின் மீட்புக்காக. இப்ப என்ன கண்டிஷன்னா நீங்க மறிக்கணும், ஆனா கவலைப்படாதீங்க, நான் உங்களை உயிரோட எழுப்பிடுவேன் தேவன் அங்க சொல்லிட்டார். ஆனா வித் கண்டிஷன், நீங்க நியாய பிரமாணத்தின் படி என்ன பண்ணிட்டுக்கணும், முழுக்க ஜீவித்திருக்கணும், அப்பதான் நான் என்ன பண்ண முடியும், உங்களை மீட்கொள்வேன். சோ அப்போ அவருடைய உயிர் அங்க தராசுல இருக்கு. சோ அவருக்கு என்னன்னா, நான் உயிர் தெளிந்து வரும் அளவுக்கு எல்லா விஷயங்களையும் என் வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டேனா இல்லையா, ஒரு வேலை ஏதாவது ஒண்ணுல நான் தவறி இருந்தா எனக்கு மறுபடியும் என்ன கிடையாது, மரணத்தில இருந்து ஒரு மீட்பு கிடையாது, எனக்கு ஜீவன் இல்ல. அந்த அந்த ஒரு பயம். நெக்ஸ்ட் அவர் ஷோல்டர்ல இருந்துச்சு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ரட்சிப்பு பாரம். என்னுடைய ஜீவன் மாத்திரம் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் ஜீவனும் நான் சுமந்துட்டு நிக்கிறேன். ஒரு வேலை என்னுடைய ஒரு சின்ன தவறு, ஒட்டுமொத்த அந்த ரட்சிப்பின் திட்டம் என்ன ஆகும்? கொலாப்ஸ். அது நடக்காட்டி என்ன நம்ம யோசிக்கவே முடியாது. ஆனா ரொம்ப யோசிச்சோம்னா பரலோகத்துல பிதாவு கருத்தக்கூடியா இருக்கிறது யார்? கர்த்தர் இயேசு. அவர் தான் வந்துட்டார் உலகத்தின் ரட்சிப்புக்காக. ஒரு வேலை ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு வேலை அந்த ரட்சிப்பின் திட்டம் போச்சுன்னா இப்ப பரலோகத்துல அதை தூக்கி நிறுத்தருக்கு யாருங்கிற கேள்வியே அங்க இருக்கு. ஆனா அது நடந்திருந்தா என்ன ஆயிடுக்கும்? வேற அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனா என்னன்னா கிறிஸ்துனுடைய அந்த கெட்சமனே மனநிலை தான் நம்ம அங்க பார்க்கணும். சோ அப்போ அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன், அந்த அவமானங்கள் உபத்திரங்கள் பாடுகள் அவர்னால சகிக்க முடியல முடியாது அப்படின்னு நினைச்சு அதை அவர் அங்க கேட்கிறார். அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய ஜீவன் உலகத்தினுடைய ரட்சிப்பு அங்க ஒரு கேள்வியாக இருக்கு. சோ இதெல்லாம் சரியாக இருக்குமா என்பது தான் அவருடைய அந்த எதிர்பார்ப்பு. சோ அப்போ மூணு முறை ஜெபிக்கிறார். சோ தேவன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. சோ அந்த சமயத்துல கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தேவை. அப்ப நான் இது வரைக்கும் கரெக்டா செய்துட்டேன்னா இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இந்த பூமியில நான் ஜீவிக்க போறேன், அந்த ஒரு சில மணி நேரங்கள் கூட கரெக்டா நான் செஞ்சிடுவேனா? இப்ப தேவன் சொல்லணும், இது வரைக்கும் கரெக்ட், இனிமேல் நீங்க என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. இதுதான் எதிர்பார்த்தார் தேவன் கிட்ட. தேவன் கொடுத்தார். லூக்கால வாசிக்கும் பொழுது ஒரு தூதன் வந்த ரசனா வாசிங்க. லூக்கா 22:43. வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தின வசனம் ஸ்பூரியஸ், வசனம் சேர்க்கப்பட்ட வசனம். ஆனா கண்டிப்பா தேவன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைன் நிச்சயம் அங்க கொடுத்திருக்கணும். சோ தேவன் அவருடைய முகம் அங்க கர்த்தர் இயேசுவை பார்த்து அங்க ஒரு ஒரு புன்னகை அங்க தந்திருக்கணும். மகனே, இது வரைக்கும் நீங்க நான் கேட்டபடியே நீங்க வாழ்ந்துருக்கிறீங்க, இனிமேல் கூட நீங்க வாழ்வீங்க, தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா அந்த ஒரு சைன் அங்க தேவன் அவருக்கு அங்க கொடுத்திருக்கணும். அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜபித்தார். அப்ப இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூறுமானால் நீங்கட்டும். ஆனா மூணாவது முறை ஜபிச்சு அந்த கன்சோலேஷன், அந்த ஆறுதல் அவருக்கு கிடைச்சவர் வந்துட்டு நிக்கும் போது ஜூதாஸ் வந்து முன்னாடி நிக்கிறார், முத்தம் கொடுக்கிறார். உடனே ரோம சோல்ஜர்ஸ் அவர் மேல கை வைக்கிறாங்க. பேதுருக்கு கோபம் வருது, என்ன பண்ணிடுறார்? பட்டயம் எடுத்து மத்தியாஸ் காதை வெட்டும் போது இப்ப கிறைஸ்ட் சொல்றார் வசன வாசிங்க. யோவான்
17:11. உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் மானம் பண்ணாதிருப்பேனோ என்றார்.
பாருங்க இப்ப எதுக்கு ரெடி ஆயிடுக்கிறார். வசனம் கவனிச்சீங்களா? வசனம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் தெரியும். ஆமா, இப்ப அதே பாத்திரத்துக்கு இப்ப என்ன போல்டா பதில் சொல்றாரு? பேதுரு, அலோவ் பண்ணுங்க, என் பிதா இந்த பாத்திரத்தை எனக்கு என்ன பண்ணிருக்கிறார்? நியமித்திருக்கிறார். நான் அதை பானம் பண்ணணுங்கிறது அவர் சித்தம், என்னால பண்ண முடியும்னு கூட அவர் என்ன பண்ணிருக்கிறார்? உறுதிப்படுத்திருக்கிறார். தடுக்காதீங்க, விடுங்க. இந்த பாத்திரம், இந்த அனுபவம் நான் உள்ள கந்துத்தா போகணும். சோ ஒரு ஷிப்ட் ஆஃப் மைண்ட் நாம சொல்லலாம். அவருடைய மனநிலை இந்த மூணு சந்தர்ப்பங்கள் எப்படி மாறுதுப்பார்? அவர் தீர்க்க தரிசனமா தன்னுடைய நிலைமை உணர்ந்திருக்கிறார். நான் இந்த 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 பாடுகள் அனுபவிக்கணும், அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு, நீங்களும் அனுபவிங்க. ஆனா டைம் வரும் பொழுது இந்த பாடுகள், அப்பா இது நான் அனுபவிச்சே ஆகணுமா? முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க? என்னை விட்டு நீக்கிடுங்க அப்படி கேக்குறார். ஒருவேளை நான் அனுபவிச்சே ஆகணும்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து சொல்றார், அந்த பாத்திரத்துல நான் என்ன பண்றேன்? நான் அங்க நான் பானம் பண்ணுகிறேன். சோ அந்த அவருடைய மனநிலை எப்படி அங்க மாறுது, அந்த சின்ன ஒரு இடைவெளியில அது நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ இந்த பாடுகள் அவர் அனுபவிக்கிறதுக்கு அங்க ஆயத்தமாயிருக்கிறது நாம் இங்க பார்க்கிறோம். சோ அப்போ அது அது அவர் சொன்ன அந்த வார்த்தை உடனே நிறைவேறது பார்த்தோம். அந்த பாயிண்ட்ல கெத்செமனேல அந்த மூணு முறை அவர் ஜெபிச்சு அந்த பாத்திரத்துக்காக வேண்டி அந்த பாத்திரம் அவர் பானம் பண்ணியே ஆக வேண்டிய பாத்திரம் தேவன் கன்ஃபார்ம் பண்ணி சரி நான் இந்த அனுபவங்களுக்குள்ள கடந்து போறதுக்கு தயார் அப்படின்னு கருத்து இயேசு சொன்ன நிமிஷத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த பாத்திரம் என்ன நல்லா பார்க்கலாம். நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் என்ன நடந்துச்சு அன்னைக்கு நைட்டுல இருந்து. அப்போ சில சம்பவங்கள் சொன்னா நமக்கு அந்த பாத்திரம் அந்த பாடுகள் நமக்கு நினைவுக்கு வரும். சோ அவருக்கு தேவன் அனுமதிச்சுட்டு அந்த அனுபவங்கள் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சுவிசேஷத்துல வாசிச்சாலும் தெரியலாம். அந்த கெத்செமனே ஜெபத்துக்கு பின்பு இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணியே தாகணும் அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் பிட்ரேயல் ஆஃப் ஜுதாஸ். யூதாஸ்னுடைய துரோகம் துரோகம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நான் ரெடி ரெடியா ஸ்டார்ட். சோ அப்போ ஃபர்ஸ்ட் அனுபவம் அந்த பாத்திரத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அந்த அவமானம் பாடுகள் உபத்திரத்துல ஸ்டார்டிங்க. அவர் கூடையே இருந்தவர், அவரோடு பந்தியில இருந்தவர், அவர் ரொம்ப நேசிச்சவர், கடைசி வரைக்கும் அன்பு செலுத்தினவர், அன்பு கிடையாலும் முத்தம், அந்த முத்தம் கொடுத்தே அவரோ காட்டி கொடுக்கறது கர்த்தர் இயேசு பார்க்கிறார் கேட்கிறார் அன்பளிக்கிறார் ஸ்டார்ட் ஆகுதாங்க. சோ அவர் முத்தம் கொடுத்தவன் நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க. அது வரைக்கும் மூன்றரை வருஷத்துல அவர் பக்கம் கூட வரக்கு பயந்தவங்க அவர் மேலேயே என்ன பண்றாங்க கை வச்சு அங்க பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட கிளியரா பேசுறாரு, இவ்வளவு நாள் உங்கள் மத்தியில தான் இருந்தேன், பக்கத்துல வர முடியல, ஆனா இப்ப என்ன பண்ணிடுக்கிறீங்க, என் மேலேயே கை வச்சிருக்கிறீங்க. ஆமா நெக்ஸ்ட் விஷயம் சொல்றாரு, ஏன்னா இது உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தினுடைய அதிகாரமா இருக்கு, ப்ரொசீட் பண்ணுங்க. இரண்டாவது அந்த டைம் அவர் பாக்குறார். மூணாவது அவர் மேல கை வச்சு அவர் எப்போ அரெஸ்ட் பண்ணாங்களோ கண்ணு முன்னாடி பாக்குறாரு, கடைசி வரைக்கும் உங்க கூடயே நிப்போம் சொன்ன சீஷர்கள் எல்லாருமே அந்த இடத்த காலி பண்ணிடுறாங்க, எல்லாரும் அவரை விட்டுட்டு அங்க போயிடுறாங்க. சோ இதெல்லாம் அந்த பாத்திரம் அந்த பாத்திரம் பாத்திரம் அப்படின்னா அந்த அவருடைய அனுபவங்கள் எல்லாம் அங்க ஸ்டார்ட் ஆகுறது கெத்செமனேல நாம அங்க பார்க்கலாம். சோ ஜூதாஸ் துரோகம் பண்றார், அவங்க அவரை அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணின உடனே கூட இது நாள் வரைக்கும் எல்லா சோதனையிலும் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் வசனத்துல கர்த்தரேசுவே சொல்றார், எனக்கு நேர்ந்த எல்லா சோதனைகளிலும் என் கூட இருந்தவர்கள் நீங்களே அப்படி சொன்ன அந்த சீஷர்கள், இல்ல நாங்க உயிரே போனாலும் உங்களை விட்டு போக மாட்டோம்னு சொன்ன சீஷர்கள் உடனே அந்த இடத்த காலி பண்றது நம்ம அங்க பாக்குறோம். சோ அது ஒரு பெரிய அனுபவம். நெக்ஸ்ட் நாம பார்த்தோம்னா ஜூதாஸ் மாத்திரம் இல்ல, சீஷர்கள் மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசுக்கு தான் உயிர் கூட விடுறதுக்கு யார் ரெடி? சோ இத்த கூட தத்தி எடுத்து காதை வெட்டினா தன்னுக்கு ஆபத்துன்னு கூட யார் யோசிக்கல? பேதுரு யோசிக்கல. அவ்வளவு வைராக்கியம் அன்பு, அவ்வளவு வைராக்கியம் அன்பு கர்த்தர் இயேசு மேல. அவரு கூட என்ன பண்றார், கர்த்தர் இயேசு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மூணு முறை அவரை மறுத்தளிக்கிறார். அதை அவர் பார்க்கிறார் ஒரே ஒரு இடத்துல லூக்கால மாத்திரம் பார்க்கிறார், மூன்று முறை அவர் மறுத்தளிக்கிறார் அந்த சம்பவங்கள். சோ இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே, நான் நிறைய ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ அந்த கப் அந்த பாத்திரம் கர்த்தர் இயேசுனுடைய மரணத்துல அவரோ அது மரணத்தோடு இணைக்கப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் அவமானங்கள். சோ அது நமக்கும் பங்கு இருக்கு, நம்மளையும் அவர் இன்வைட் பண்ணிடுகிறார், நம்மளால் முடியும் என்றும் கூட சொன்னார். ஆனா ஒரு ஆங்கிள் அது அவரால் முடியலன்னு தேவன் கிட்ட ஜெபித்தார், தேவன் பலப்படுத்த உடனே அவர் அதை ஆயத்தமா ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமான ஏற்றுக்கொண்ட விஷயம் தான் பாக்குறோம். நெக்ஸ்ட் அவரை அரெஸ்ட் பண்ணி அங்க கொண்டு போய் விசாரிக்கிறாங்க, விசாரிக்கும் போது அவரை ஏளனம் செய்தது எல்லாமே அந்த பாத்திரத்தின் அனுபவம். அவரை கொட்டுறது, அவரை துப்புறது, ஞான திருஷ்டினால பார்த்து சொல்லுங்க, எல்லாமே அந்த பிட்டர் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் அங்க வரும், ரொம்ப கசப்பான அனுபவங்கள். சோ அது மாத்திரம் இல்ல, அப்புறம் ஜனங்கள் எல்லாம் இவரை சிலுவையில போட்டுடுங்க விட்டுடாதீங்க அப்படின்னா அவருக்கு விரோதமா ஒரு தேசமே எந்திரிச்சு கொந்தளிச்சு நிக்கிறது, இதெல்லாம் சாதாரண அனுபவங்கள் கிடையாது, இதெல்லாம் கர்த்தர் இயேசுவாங்க பாக்குறார். சோ அப்போ வேற என்ன நம்ம சொல்லலாம் கடைசியா, அவரை கடைசி என்ன செய்யறாங்க, அந்த சிகப்பு அங்கி தர்பிச்சு முள்முடி சூட்டி கையில ஒரு கோல் கொடுத்து கேலி பண்றது. சோ கடைசி அனுபவம் நினைக்கிறாரு, கடைசி கேலி பண்ணிட்டு இறுதியில் அவர் என்ன பண்ணிடுறாங்க, சிலுவையிலேயே அறையறாங்க. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சோ அந்த பாத்திரத்தை அறிஞ்சிருக்கிறார், அதை உணரும் பொழுது பயம், ஆனா உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு எந்த தயக்கமும் அவர் காமிக்கல, அவருடைய அந்த ஒரு காம் ஃபேஸ் தான் பார்க்கலாம். சோ தேவன் எனக்கு அனுபவிச்சிருக்கிறார், நான் உள்ள போகணும் அப்படின்னு உணர்ந்ததுக்கு பின்பு எல்லாவற்றையும் சந்தோஷமா அங்க ஏற்றுக்கொண்டு போனார். சோ இதைத்தான் நாம என்ன சொல்றோம்னா அவருடைய அந்த பாத்திரம். அப்ப என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று அவர் விரும்பினா அந்த அனுபவங்கள் என்று பார்க்கணும். சோ இதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் போன வருஷம் நாம உங்களுக்கு எடுத்தோம். சோ ஒவ்வொரு அனுபவமும் எதை குறிக்கும், எதை குறிக்கும், எதை குறிக்கும் உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கணும். சோ அந்த யூதாஸ் அவரை துரோகம் பண்றாருன்னா நமக்கு என்ன அனுபவம் அது? சீஷர்கள் அவரை விட்டு ஓடுறாங்கன்னா நம்ம இடத்துல அது எப்படி நிறைவேறும்? ஏன்னா அவருக்கு அங்க ஒரு கெட்சமனே, நமக்கு என்ன இருக்கணும்? நமக்கு ஒரு கெட்சமனே, நம்ம கெட்சமனே ஆரம்பிச்சிருக்குது. சோ அங்க கெட்சமனேல அவருக்கு ஒரு வியாகுலம், நமக்கு என்ன வியாகுலம்? அவரை துரோகம், நமக்கு என்ன துரோகம்? அவரை விட்டு ஓடுனது, நமக்கு என்ன விட்டு ஓடுறது? அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணுவாங்க? அது கூட நாம கேட்டோம். சோ அப்ப அந்த அந்த விசாரணை நடக்கிறதுல யார் யார் பங்கு, நமக்கு என்னன்னு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சோ அப்போ அந்த கடைசி சிலுவை வரைக்கும் அந்த மரண விஷயத்துல நமக்கு இருந்ததெல்லாம் பார்ப்போம். சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நாம் எதுவும் இல்லை, இன்னைக்கு நான் இதுதான் பார்த்திருக்கிறோம். சோ அப்போ அந்த கப், இந்த பாத்திரம், இந்த பாடுகள், சகோதர சகோதரிகளே, அந்த பாடுகளை பாடுகளா பார்த்துட்டோம். அந்த பாடுகள் ஒருவேளை நமக்கு என்ன அடையாளம் இருக்குது நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப நாம் சிந்திக்கும் பொழுது கூட நமக்கு என்னன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த பாடுகள் எவ்வளோ ஆழமா இருக்குது, அதுதான் நாம ஒருவேளை இந்த வருஷம் நாம அது பண்ணலாம் ஜபத்தோட. அதாவது பாடுதான் ஜூதாஸ் துரோகம் பண்ணது, பாடுதான் சீஷர்கள் விட்டு போனது, பாடுகள் தான் பேதுரு மறுதலிச்சு. பட் ஏன் அது பாடு? இந்த மாதிரி கேள்விகள், ஏன் அது பாடு, ஏன் வந்து அவருக்கு அது வழி தந்துச்சு? சோ இது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ரொம்ப பெரிய ஆராய்ச்சி கிடையாது, பட் ஒரு சின்ன விஷயம், அவருடைய அந்த இருதயத்தின் உணர்வுகளுக்குள்ள போய் நம்ம பார்க்கணும். அவருடைய ஹார்ட்குள்ள டீப்பா போய் பார்க்க என்ன என்ன ஃபீல் பண்ணிருக்கிறார் கர்த்தர் இயேசு. சோ ஜூதாஸ் அவரை துரோகம் பண்ண போது ஆக்சுவலா அவருக்கு எது வழி தந்துச்சு? சோ சீஷர்கள் அவரை விட்டு ஓடின போது என்ன எது எந்த ஒரு இன்சிடென்ட் அவருக்கு வழி கொடுத்துச்சு? அவர் ஆள் மனசுக்குள்ள என்ன சிந்தனைகள் அங்க ஓடி இருக்கும்? அப்புறம் பேதுரு தனக்கே வைராக்கியமா நிற்கிறவர், தன் மேல அன்பு வச்சிட்ட பேதுரு, இருப்பேன் சொன்ன பேதுரு, அவரை மூணு முறை மறுதளிச்சு சபிக்க தொடங்குறத பார்க்கும் பொழுது என்ன வழி அவருக்குள்ள? ஆக்சுவலா என்ன டெஸ்ட் ஆச்சு அந்த சோதனை? ஆக்சுவலா அந்த சோதனையில அவர் எந்த ரீதியில் அவர் சோதிக்கப்பட்டார் பார்க்கணும். பார்க்க பொழுது அதே எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு இருக்குன்னா நம்ம கூட அது எப்படி எதிர்பார்க்கணும்? இதுதான் ஒருவேளை நம்ம வரும் நாட்கள்ல நாம அங்க பார்க்கணும். இது மாதிரி அங்க இருந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம எடுத்தோம்னா கூட நம்ம பார்க்கலாம். இந்த மூணையும் ஒரு லிஸ்ட்ல வைக்கலாம். நெக்ஸ்ட் அந்த விசாரணைகள் எல்லாம் ஒரு லிஸ்ட்ல நாம அங்க வைக்கலாம். சோ அவருடைய அவரை இந்த பரியாசம் பண்ணினது, குட்டி ஞான திருஷ்டியில சொல்லு சொல்றதெல்லாம் ஆக்சுவலா அங்க கிரைஸ்த் விஷயத்துல என்ன சோதிக்கப்படுச்சு? சும்மா பிசிக்கலா சோதிக்கப்பட்டாரா? ஒரு கொட்டு, அப்புறம் ஒரு துப்பு, அப்புறம் அவரை ஞான திருஷ்டியில பார்க்க சொல்ல இப்படி சொல்றது ஜஸ்ட் பிசிக்கலா அந்த கஷ்டம் இருந்துச்சு அதுதானா? இல்லாட்டி அவருக்குள்ள இருந்த ஏதோ ஒரு விஷயம் டச் ஆயிடுச்சா? அதுதான் நாம அங்க பார்க்கணும். அதாவது நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா சகோதர சகோதரிகள், இந்த பாடுகளுக்குள்ள எல்லா கர்த்தரியேசு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார், அதையெல்லாம் அனுபவிச்சார். பட் அதனுடைய ஆழம் ஒருவேளை நாம மெடிடேட் பண்ணும் பொழுது கண்டிப்பா நமக்கு இன்னும் பிரயோஜனமான விஷயங்கள் அங்கே இருக்கும். அதே போல அந்த கடைசி அனுபவம், அந்த சிவபங்கி, அந்த முள்முடி, அந்த கோல், அவர் ஒரு ராஜா, நான் ராஜாவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றது, சோ இதெல்லாமே இதனுடைய ஆழமான விஷயங்கள். ஒருவேளை நம்ம சிந்திச்சு பார்க்கறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குதா? நம்ம அங்க விசுவாசம். சோ அப்போ இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் தான் கர்த்தரியேசு நமக்கும் பங்கிருக்குதுன்னு சொன்னார். சோ அப்போ அது நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது நம்மளால பானம் பண்ண முடியும் என்று கூட அவர் அங்க சொல்லிடுகிறார். சோ அதை நம்ம பார்த்தே ஆக வேணும். ஆனா ஒரு சமயம் அந்த பாத்திரத்துல அவரே பானம் பண்றதுக்கு தயங்கினார். ஆனா பின்னால் அவர் அதைய பங்கு பெற்று அங்க ஜெயம் கொண்டது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்ப கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி அனுபவங்கள்ல நமக்கும் பங்கு இருக்கும் பொழுது நாம இந்த வருஷம் கூட நம்ம சீர்த்துக்கி பார்க்கலாம் அந்த பாடுகள் விஷயங்கள் ஒவ்வொன்றால். இனி வரக்கூடிய ஒரு சில நாட்கள்ல நாம முழுக்க இதுல கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது இதை நாம தொடர்ந்து நம்ம அங்க பார்க்கலாம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.